டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
எங்களுக்கு மிகவும் அருமையான டிரான்ஸ்வர் ரேடியோ நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலனாய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய கடிதத்தின் முகவுரையை சிந்தித்தோம். இன்று எபேசியர் முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் சிந்திப்போம். இந்த முதல் அதிகாரத்திலே திருச்சபை ஒரு சரீரமாக கூறப்படுகிறது. பிதாவாகிய தேவன் திருச்சபையை திட்டமிட்டார், குமாரனாகிய தேவன் விலைக்கிரயத்தை செலுத்தினார், பரிசுத்த ஆவியான தேவன் திருச்சபையை பாதுகாக்கிறார். இங்கே எபேசு சபை விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தேவையான வல்லமைக்காகவும் ஞானத்திற்காகவும் பவுல் ஜெபிக்கிறார். முதலாவதாக திருச்சபையின் உன்னதமான அழைப்பை குறித்த அடிப்படை சித்தாந்தங்களை கூறுகிறார். எபேசியர் 3 முதல் 2 வசனங்களை பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுலப்போஸ்தலன் எழுதிய கடிதங்களிலேயே மிகச் சுருக்கமான முகவுரை இதுதான். இதற்கு காரணம், இந்த நிருபம் எபேசு திருச்சபைக்கு அனுப்பப்பட்டாலும் அந்த பகுதியில் இருந்த எல்லா திருச்சபைகளுக்கும் உரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. சில மூல பிரதிகளிலே எபேசுவிலே என்ற வார்த்தை இல்லை. கொலோசியர் எழுதிய நிருபத்திலே லவோதிக்கியர்களுக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அது இந்த எபேசியர் நிருபத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் எல்லா சபைகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருபம்தான் இந்த எபேசியர் நிருபம். மேலும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஒரு இடத்தில் இருந்த திருச்சபைக்காக மட்டும் அவர் அதை எழுதவில்லை. கண்களால் காண முடியாத விசுவாசிகளின் ஐக்கியமாகிய திருச்சபைக்கு இதை அவர் எழுதியிருக்கிறார். முதல் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாய பவுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவினுடைய என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து என்பது மேசியா என்னும் அவருடைய பட்டத்தை குறிக்கிறது. மத்தேயு 16:16 வசனத்திலே சீமோன் பேதுரு மிக தெளிவாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறியிருக்கிறார். உலகத்திலே மனிதனாக இருந்த அவருக்கு பெயர் இயேசு. 2 கொரிந்தியர் 5:16 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று கூறியிருக்கிறார். 3.5 காலம் ஊழியம் செய்த இயேசுவை அப்போஸ்தலனாய பவுல் அறியவில்லை. ஆனால் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவையே தமஸ்குவின் சாலையிலே அவர் சந்தித்தார். எப்பொழுதுமே பவுல் கிறிஸ்து இயேசு என்றுதான் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தான் ஒரு அப்போஸ்தலன் என்கிறார். அப்போஸ்தலன் என்றால் பொருள் என்ன? திருச்சபையிலே உயர்வான ஒரு பொறுப்பில் இருந்தவரையே இது குறிக்கிறது. இந்நாட்களிலே யாரும் தங்களை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலர் என்றால் அவர்களுக்கு சில தகுதிகள் இருக்கிறது. முதலாவதாக, ஊழியத்திற்கான அழைப்பை இயேசு கிறிஸ்துவின் உதடுகளிலிருந்து நேராக பெற்றவர்கள். பவுலப்போஸ்தலன் அதை குறித்து மிக தெளிவாக கலாத்தியர் 1:1 கூறியிருக்கிறார். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காரணத்தினாலேதான் அப்போஸ்தலனாய பவுலே யூதாஸ் காரியோத்தின் இடத்தை எடுத்துக் கொண்டவர் என்று நாம் கூறுகிறோம். சீஷர்கள் மத்தியாவை யூதாஸ் காரியோத்தின் இடத்திலே தெரிந்தெடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மத்தியாவை அப்போஸ்தலனாக நியமித்ததை நாம் பார்க்க முடிகிறதில்லை. எல்லா அப்போஸ்தலர்களுமே இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நேரடி அழைப்பை பெற்றவர்களாயிருந்தார்கள். 2வதாக, அப்போஸ்தலன் உயிர்த்தெழுந்த இயேசுவை தன் சொந்த கண்ணினாலே கண்டிருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார். 3வதாக, அப்போஸ்தலன் ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய வல்லமை பெற்றவனாய் இருக்க வேண்டும். வேத வசனங்களை வியாக்கியானம் செய்வதிலும் சரி, வேத வசனங்களை எழுதும் பணியிலும் சரி, தேவன் அவர்களை மிக வல்லமையாய் பயன்படுத்தியிருக்கிறார். யோவான் 16:26 யோவான் 16:13 கலாத்தியர் 3:11-12 வசனங்களிலே இந்த சத்தியங்களை நாம் விவரமாக பார்க்கலாம். அப்போஸ்தலனாய் பவுல் ஒரு அப்போஸ்தலனுக்குரிய எல்லா தகுதியையும் பெற்றவராய் இருக்கிறார். 4வதாக, அப்போஸ்தலர்கள் உயர்வான அதிகாரம் பெற்றவர்களாயிருந்தார்கள். யோவான் 20:22-23 வசனங்கள், 2 கொரிந்தியர் 10:21 8 வசனம் இதை குறித்து சொல்லுகிறது. 5 அவருடைய அதிகாரத்திற்கான வல்லமை அவர்கள் செய்த அற்புதங்களிலே விளங்கிற்று. மார்க்கெழுதின சுவிசேஷம் 6:13 வசனத்திலும், லூக்கா 9:2 வசனங்களிலும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2:43 வசனத்திலேயும் இந்த சத்தியத்தை தெளிவாய் பார்க்கலாம். அன்று கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அந்த வல்லமை இன்று யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அது அப்போஸ்தலர்களுக்கே உரிய ஒரு அடையாளம். 1 இறுதியிலேயே யோவான் என்ன எழுதியிருக்கிறார் வாசிக்கிறேன். 2 யோவான் 10 வசனம், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். 1 இறுதியிலே அப்போஸ்தலனின் அடையாளம் அற்புதம் செய்யும் வல்லமை அல்ல, சரியான உபதேசத்தை உடையவனாயிருக்க வேண்டும். 6 உலக அளவிலான திருச்சபையை ஸ்தாபிக்கும் கட்டளை பெற்றவர்களாய் இருந்தார்கள். 2 கொரிந்தியர் 11:28 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலனும் அப்போஸ்தலருக்குரிய இந்த 6 காரியங்களையும் பெற்றவராயிருந்தார். எபேசியர் 3:1 வசனத்திலே சொல்லும்பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாய பவுல் என்று கூறியிருக்கிறார். மிக தெளிவாக தேவனுடைய சித்தத்தினாலேதான் நான் ஒரு அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராயிருந்தார். தன்னுடைய சொந்த ஆசையினாலே அல்ல, வேறு எந்த ஒரு மனிதனுடைய கட்டளையினாலும் அல்ல, ஆனால் திருச்சபை அவரை கேட்டுக்கொண்டபடியினாலும் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலேதான் அந்த பொறுப்பை பெற்றவராயிருப்பதை குறித்து தெளிவாய் அறிந்திருந்தார். கலாத்தியர்க்கு எழுதும்பொழுதும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கலாத்தியர் 3:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். தீமோத்தேயருக்கு எழுதும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்? 1 தீமோத்தேயு 2:13 வசனங்கள், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்போஸ்தலனாய பவுல் அடிக்கடி தான் அப்போஸ்தலனாக இருப்பதற்கு தேவனுடைய சித்தமே முக்கியமான காரணம் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் நேரம் எடுத்து 1 கொரிந்தியர் 1:1 2 கொரிந்தியர் 1:1 கொலோசேயர் 1:1 2 தீமோத்தேயு 1:1 வாசித்து பாருங்கள். இந்த எல்லா இடங்களிலேயும் இதே சத்தியத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக எபேசியர் 3:1 எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதியிருக்கிறார். பரிசுத்தவான் என்று சொல்லும்பொழுது ஹேகியாஸ் என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் பிரித்தெடுக்கப்பட்ட, அதாவது கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, கர்த்தருக்கு சொந்தமான. ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் பரிசுத்த பாத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டன. காரணம் என்ன? அது மிகச்சிறந்த பாத்திரங்களா இருந்ததாலா? இல்லை. வனாந்திர பிரயாணத்திலே பல வகைகளிலே அது பயன்படுத்தப்பட்டு ஆங்காங்கே நெளிந்து போனதாகவும் இருந்திருக்கலாம். அவை கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட்டபடியினாலே அவை பரிசுத்தமான பாத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டன. பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்தவான் என்றால் கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து கர்த்தருடைய பயனுக்கென்று முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ்கிறவனே. இன்றைக்கு சில பரிசுத்தவான்களும் தேவனால் பயன்படுத்தப்படாதவர்களாய் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய தவறுதான். அவர்கள் கர்த்தருக்கென்றும் அவருடைய பணிக்கென்றும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக செயல்பட வேண்டும். அவர்களுடைய சிறந்த செயல்களினாலே அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறதில்லை. கிறிஸ்துவிலே அவருடைய நிலைமை பரிசுத்தவான்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டியவர்கள். இந்த வசனத்திலே எபேசுவிலே என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்தில் உங்கள் சொந்த ஊரின் பெயரை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஒரு பரிசுத்தவான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும். ஒரு விசுவாசி உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். விசுவாசி என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக விசுவாசித்தவன். பரிசுத்தவான் என்று அழைக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு நேராக அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருக்கிறான். விசுவாசி என்று சொல்லும்பொழுது உலகத்திலே மனிதர்கள் மத்தியிலே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தவனாய் இருக்கிறான். மேலும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் என்கிற வார்த்தையை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். சிலர் இதைத்தான் ரட்சிக்கப்படுதல் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ரட்சிப்பிற்கு இன்னும் அநேக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மீட்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், ஒப்புரவாக்கப்படுதல் என்று பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் சிறந்த வார்த்தைகள்தான். ஆனால் இவை அத்தனையுமே ரட்சிப்பின் வெவ்வேறு காரியங்களை குறித்து குறிப்பிடுகிறது. ரட்சிக்கப்படுதல் என்றால் உண்மையாகவே என்ன பொருள்? அதாவது கிறிஸ்துவுக்குள் இருத்தல். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 1 Corinthians 12:12-13 வாசித்து பாருங்கள். நாம் விசுவாசிகளின் ஐக்கியமாகிய திருச்சபை என்னும் சரீரத்திற்குள்ளே வைக்கப்படுகிறோம். 1 Corinthians 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். பாருங்கள், Romans 8:1 வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பிரியமானவர்களே, ரட்சிப்பினாலே நமக்கு கிடைக்கிற மிக உன்னதமான ஒரு நிலைமைதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒரு நிலைமை. டாக்டர் லூயிஸ் என்பவர் இதை ஆழமாக படித்தபடியினாலே இது புதிய ஏற்பாட்டிலே 130 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். Romans 15:4 நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதற்கு சில உதாரணங்கள் சொல்லப்படுகின்றன. பறவை காற்றில் இருக்கிறது, காற்று பறவைக்குள் இருக்கிறது. மீனானது தண்ணீருக்குள் இருக்கிறது, தண்ணீர் மீனுக்குள் இருக்கிறது. இரும்பானது நெருப்புக்குள் இருக்கிறது, நெருப்பு இரும்புக்குள் இருக்கிறது. ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். கிறிஸ்து விசுவாசிக்குள் இருக்கிறார். நாம் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தலையானது சரீரத்திலே இருக்கிறது, சரீரம் தலையிலே இருக்கிறது. என்னுடைய தலை என்னை வழிநடத்தாமல் என்னுடைய சரீரம் அசைய முடியாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவில் இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவராயிருக்கிறார். எபேசிய நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியங்களுமே இந்த சத்தியத்தை சுற்றியே இருக்கிறது. எனவே இந்த நிருபத்தை நாம் மிக கவனமாக படிக்க வேண்டும். எப்படி ரோமர் நிருபத்தையும் கொரிந்தியர் நிருபத்தையும் கலாத்தியர் நிருபத்தையும் மிக கவனமாக படித்தோமோ அதுபோலவே இந்த எபேசியர் நிருபத்தையும் நாம் கவனமாய் படிக்க வேண்டும். இந்த எல்லா நிருபங்களும் சித்தாந்த நிருபங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் யோசுவாவை பார்த்து எழுந்து யோர்தானுக்கு போ என்று சொல்லும்பொழுது அவர் என்னிடத்திலே பேசவில்லை என்பது எனக்கு தெரியும். யோசுவாவுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கைக்கும் அதிலே செய்தி இருக்கிறது. எபேசியர் நிருபத்தை புதிய ஏற்பாட்டின் யோசுவா என்று குறிப்பிடுகிறார்கள். அது நம் ஒவ்வொருவரோடும் நேரடியாக தனிப்பட்ட விதத்திலே பேசுகிறதா இருக்கிறது. எபேசியர் 1:2 உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். பவுலப்போஸ்தலனுடைய நாட்களிலே யூதரல்லாத மற்ற ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்பொழுது வாழ்த்துவதற்காக பயன்படுத்திய ஒரு வார்த்தைதான் இது. இந்த வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை சேரிஸ் என்பதாகும். இன்றைக்கும் நீங்கள் அத்தேனை பட்டணத்திற்கு செல்வீர்கள் என்றால் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் அந்த வார்த்தை இப்படியாகவே இருக்கிறது. சமாதானம் என்ற வார்த்தை யூத ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்பொழுது வாழ்த்த பயன்படுத்திய வார்த்தை அதுதான் ஷலோம் என்பதாகும். அந்நாட்களிலே மக்கள் மத்தியிலே ஒருவரை ஒருவர் வாழ்த்த பயன்படுத்திய இந்த இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து தன்னுடைய வாழ்த்துதலிலே அவர் எழுதியிருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கும் முன்னதாக அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே பவுல் எழுதும்பொழுது கிருபையும் சமாதானமும் என்றுதான் குறிப்பிடுவார். அதாவது சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கும் முன்னதாக கிருபையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். Romans 5:1 வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு சமாதானம் என்ற வார்த்தை உலகத்திலே பல்வேறு விதமாய் பயன்படுத்தப்படுகிறது. உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் சமாதானத்தை குறித்து அது பேசுகிறது. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய கிருபையை அறியாமல் இந்த உலகம் சமாதானத்தை அறிய முடியாது. ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்நாட்களிலே கிருபை என்பதை குறித்து அநேகர் பேசுகிறதில்லை. அன்பை குறித்து பேசுகிறார்கள், சமாதானத்தை குறித்து பேசுகிறார்கள். இந்த இரண்டு வார்த்தைகளும் வேத புத்தகத்திலிருந்து எடுத்து மனிதர்கள் கையாண்டாலும் வேத புத்தகம் சொல்லும் பொருளை அது கொடுக்கிறதில்லை. சமாதானம் என்று சொல்லும்பொழுது தேவனோடு சமாதானம், அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டதை குறித்த சமாதானம். தேவனுடைய கிருபையை குறித்து அறியாதவரை நாம் மன்னிப்பை அனுபவிக்க முடியாது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாது. இந்த வாழ்த்துதலை குறித்து அவர் சொல்லும்பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று குறிப்பிடுகிறார். நாம் நம்முடைய தேவனுடைய கிருபையை அனுபவித்து பரிசுத்த ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது தேவன் நம்முடைய பிதாவாகிறார். கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவரிடத்திலிருந்து வருகிறது. கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது என்று ஏன் பவுல் சொல்லவில்லை? பவுல் திருத்துவத்தை விசுவாசிக்கவில்லையா? நிச்சயமாக அவர் திருத்துவத்தை விசுவாசித்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே எபேசு சபையின் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். எது எது எங்கெங்கே இருக்கிறது என்பதை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் எங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் தெளிவாக அறிந்தவர்களாய் நாம் இருக்கும்பொழுது தேவனை குறித்த சரியாக புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும். பிதாவாகிய தேவனே திருச்சபையை திட்டமிட்டார் என்பது இந்த நிருபத்திலே கூறப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தின் முக்கியமான இரண்டாவது பகுதிக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். ஒரு அற்புதமான வாக்கியத்தோடு இது ஆரம்பமாகிறது. வாசிக்கிறேன், எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு குறிப்பை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்ததினாலே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் செயல்களாய் இருக்கின்றன. தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் தேவனை ஆசீர்வதிக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறார். ஆசீர்வதிக்கிறார் என்பதை பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்றும் குறிப்பிடலாம். அதாவது நாம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்கிற கருத்துடையதாய் அமைந்திருக்கிறது. கர்த்தர் இன்று களி கூறுகிறார். நம்மை இரட்சிப்பதற்கு அவர் ஒரு மார்க்கத்தை வைத்திருப்பதினாலே அவர் நம்மை பாக்கியமுள்ளவர்களாக ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று இங்கே வசனம் சொல்கிறது. இதைவிட மிக அற்புதமான எதையும் நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. நாம் பரலோகத்திற்கு செல்லும்பொழுது ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் என்று அவர் இங்கே குறிப்பிடவில்லை. கிறிஸ்துவிலே அவர் நமக்காக செய்திருக்கிற செயலினாலே அவர் இன்றே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே அவர் குறிப்பிடுவது என்ன? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே என்று சொல்கிறார். அதாவது நாம் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உன்னதம் என்பது எங்கே இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்து இயேசு எங்கே இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவனிடத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவிலே இருக்கிறோம். இந்நாட்களிலே யாராவது ஒருவர் மற்றொருவரை பார்த்து, நீங்கள் ஒருநாள் பரலோகத்திற்கு செல்வீர்கள் அல்லவா என்று கேட்கும்பொழுது அதற்கு வரும் விடை, ஆம் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகத்திற்கு செல்லுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவிலே அங்கே இருக்கிறீர்கள். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் உன்னதங்களில் தேவனோடு கூட இருக்கிறீர்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இங்கே சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் ஏற்கனவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உன்னதங்களிலே இருக்கிறீர்கள். இந்த ஒரு நிலைமையை அவரே நமக்கு தந்திருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மிலே பலர் நம்மை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் யார் என்பதை குறித்து சரியான அறிவற்றவர்களாய் இருப்பதனாலே பல நேரங்களிலே துக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரனாக சகோதரியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இருக்கிறீர்கள். இந்த எண்ணம் உள்ளவர்களாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாய பவுலை நீர் அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர் கொடுக்கும் வாழ்த்துதலாகிய கிருபையும் சமாதானமும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பெற்றுக்கொண்டவர்களாக விளங்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்திலேயே நாங்கள் இருந்தாலும் நீர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தும் இதை அனுபவியாமல் யாராவது இருப்பார்கள் என்றால் நீர் எவ்வளவு உன்னதமான இடத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து உமை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க நீரே கிருபை செய்யும். எங்களை இன்றும் நீர் வைத்திருக்கிற உன்னதமான நிலைமைக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிகளாக மட்டுமல்ல, உமக்கென்று வித்தியாசமாக இந்த உலகத்திலே வாழ பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக எங்கள் வார்த்தையிலேயும் வாழ்க்கையிலேயும் என்றென்றும் நிலைத்திருக்க நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே கிருபையை தாரும். ஏ சுரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீ
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3.